அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது பிபிசி உலக சேவையின் தமிழோசை. ஜனவரி மாதம் 20 வெள்ளிக்கிழமை. இன்றைய நிகழ்ச்சியை தொகுத்து வழங்குபவர் பிரமிளா கிருஷ்ணன். இன்றைய நிகழ்ச்சியில் முதலில் செய்தி அறிக்கை, பின்னர் தொடரும் செய்தி அரங்கத்தில் தமிழகத்தில் ஜல்லிக்கட்டு நடத்த அவசர சட்டம் பிறப்பிக்கப்படும் என முதல்வர் பன்னீர்செல்வத்தின் அறிவிப்பு குறித்த செய்தி. இலங்கையில் HIV நோயால் பாதிக்கப்பட்டுள்ள விமான சேவை ஊழியரை ஸ்ரீலங்கன் விமான நிறுவனம் பணி நீக்கம் செய்துள்ள வழக்கு.
HIV மத ரஷ்யாவட்டு லபாகனிமா பிரதிஷேபத்தினிமா
உள்ளிட்ட செய்திகளை கேட்கலாம்.
இன்றைய செய்தி அறிக்கை வாசிப்பவர் அறவாழிலம் பருதி. டொனால்டு ட்ரம்ப்பும் அவருடைய மனைவியும் அதிபர் பராக் ஒபாமா மற்றும் அமெரிக்க முதல் பெண்மணி மிஷல் ஒபாமாவோடு காலை உணவுக்காக வெள்ளை மாளிகை வந்தடைந்துள்ளனர். பின்னர் அவர்கள் அதிபராக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள ட்ரம்ப் பதவியேற்று ஏற்புரையை வழங்க இருக்கின்ற கேபிட்டல் கட்டடத்திற்கு பாதுகாப்பாக அழைத்துச் செல்லப்படுவார்கள். முன்னதாக அமெரிக்காவை மீண்டும் ட்ரம்ப் பெருமைப்பட வைப்பார் என்று துணை அதிபராக பொறுப்பேற்க உள்ள மைக் பென்ஸ் கருத்து தெரிவித்துள்ளார். தன்னுடைய அலுவலகமான ஓவல் மாளிகையை விட்டு கடைசியாக வெளியேறுவதற்கு முன்னால் பராக் ஒபாமா வழக்கப்படி தனக்கு பின்வரும் அதிபருக்கு தனிப்பட்ட குறிப்பு ஒன்றை எழுதி வைத்துள்ளார். உலக நாடுகள் வரிகள், வர்த்தகம் மற்றும் நிதி கட்டுப்பாடு ஆகிய விஷயங்களில் மோசமான நடவடிக்கைகளில் ஈடுபடத் தொடங்கினால் சர்வதேச பொருளாதாரம் பேரழிவு மிக்க விளைவுகளை சந்திக்க நேரிடும் என்று சர்வதேச நாணய நிதியத்தின் தலைவர் எச்சரித்துள்ளார். கடந்த ஆண்டு நடைபெற்ற நிகழ்வுகள் என்று அவர் குறிப்பிட்ட நிகழ்வுகள் மூலம் இத்தகைய ஒரு நிகழ்வு சாத்தியமாகலாம் என்று கிறிஸ்டின் லகாட் கருத்து கூறியுள்ளார். இது குறித்து எந்த குறிப்பிட்ட விவரத்தையும் அவர் கூறவில்லை. காம்பியாவின் நீண்ட நாள் அதிபராக பதவி வகித்த யாக்கியா ஜமேவிற்கு வழங்கப்பட்டிருந்த நண்பகல் காலக்கெடுவானது முடிந்துள்ள போதிலும் அவர் பதவி விலக சம்மதிக்க ஒரு இறுதி முயற்சி ஒன்றை மேற்குலக ஆப்பிரிக்க தலைவர்கள் மேற்கொள்கின்றனர். கினியா மற்றும் மோரிட்டோனியாவின் அதிபர்கள் ஜமேவுடன் மேலும் பேச்சுவார்த்தைகள் நடத்துவதற்காக தலைநகர் பஞ்சோலுக்கு விரைந்துள்ளனர். அதன்படி ஜமேவுக்கு வழங்கப்பட்ட காலக்கெடுவானது 4 நேரங்களுக்கு நீட்டிக்கப்பட்டுள்ளது என்று தெரிகிறது. அதுவரை இராணுவ நடவடிக்கைகளை மேற்கு ஆப்பிரிக்க படைகள் நிறுத்தியுள்ளன. சிரியாவின் தொன்மை வாய்ந்த நகரான பல்மைராவின் பெரும் பகுதியை IS குழுவினர் அழித்துவிட்டதாக சிரியாவின் தலைமை தொல்பொருள் ஆய்வு அதிகாரி மௌமன் அப்துல் காரிம் தெரிவித்திருக்கிறார். IS தீவிரவாதிகள் இந்த பழிவாங்கும் நடவடிக்கையில் ஈடுபட்டுள்ளதாக அருங்காட்சியக இயக்குநர் மிக்கைல் கருத்து கூறியுள்ளார். ஐநாவின் யுனெஸ்கோ அமைப்பின் பட்டியலில் இடம்பெற்ற இந்த இடிபாடுகள் உடைய நகரத்தை டிசம்பர் மாதம் IS குழு சிரிய அரசு படைப்பிரிவுகளிடமிருந்து இதனை மீண்டும் கைப்பற்றியது என்பது குறிப்பிடத்தக்கது. இத்தாலியில் புதன்கிழமை நிகழ்ந்த மிகப்பெரிய பனி சரிவினால் பெருமளவு நாசமான ஹோட்டலின் இடிபாடுகளிலிருந்து 8 அவசர மீட்புதவி பணியாளர்கள் உயிருடன் மீட்டுள்ளனர். அந்த ஹோட்டலில் முற்றிலும் இடிந்திராத ஒரு பகுதியின் வழியாக பனி மூடியிருந்த அந்த ஹோட்டலுக்குள் உயிருடன் இருப்போரை அவர்கள் மீட்டுக் கொண்டிருந்தனர். காயமுறாமல் நடக்கக்கூடிய நிலையில் இருந்த ஒரு பெண்ணையும் ஒரு சிறுவனையும் வெளியே கொண்டு வர அவர்களை கண்டதில் மகிழ்ச்சியடைந்த மீட்புதவி பணியாளர்கள் உதவுவதை காணொலி பதிவுகள் காட்டுகின்றன. தெஹ்ரானில் கடந்த வியாழனன்று உயரமான கட்டிடம் ஒன்று இடிந்து விழுந்ததை தொடர்ந்து 20 தீயணைப்பு வீரர்கள் அதில் பலியானதாக நம்பப்பட்ட நிலையில் தற்போது மேலும் 25 உடல்நிலை என்னவென்று தெரியாமல் இருப்பதாக ஈரானில் அரசு தொலைக்காட்சி தெரிவித்துள்ளது. 17 கொண்ட பிளாஸ்கோ கட்டிடத்தின் மேல்தளத்தில் தீ விபத்து ஒன்று ஏற்பட்டது. அதன் தொடர்ந்து சில மணி நேரம் கழித்து கட்டடம் தரைமட்டமானது.
செய்தி அறிக்கை கேட்டீர்கள். தொடர்வது செய்தி அரங்கம். முதலில் தமிழக கண்ணோட்டம். கடந்த ஒரு வார காலமாக இளைஞர்கள் நடத்திய போராட்டத்தை அடுத்து தமிழகத்தில் ஜல்லிக்கட்டு நடத்த அவசர சட்டம் பிறப்பிக்கப்படும் என முதல்வர் பன்னீர்செல்வம் அறிவித்துள்ளார். இதுகுறித்த செய்தி தொகுப்பை தருகிறார் சென்னை செய்தியாளர் முரளிதரன்.
தமிழ்நாட்டில் ஜல்லிக்கட்டு போட்டிகளை நடத்த வலியுறுத்தி மாநிலம் முழுவதும் நடைபெற்று வரும் போராட்டங்கள் இன்று 4 தொடர்ந்து நடைபெற்று வரும் நிலையில் இது தொடர்பான தமிழக அரசின் அவசர சட்டத்திற்கு மத்திய சுற்றுச்சூழல் மற்றும் சட்ட அமைச்சகங்கள் தங்கள் ஒப்புதலை வழங்கியுள்ளன. தமிழ்நாட்டில் ஜல்லிக்கட்டு போட்டிகளை நடத்துவதற்கு உச்சநீதிமன்றம் தடை விதித்திருக்கும் நிலையில் கடந்த 4 மாநிலம் முழுவதும் போராட்டங்கள் மிகப்பெரிய அளவில் நடைபெற்று வருகின்றன. இந்த நிலையில் ஜல்லிக்கட்டு போட்டிகளை நடத்துவதற்கு ஏதுவாக நடவடிக்கைகளை மேற்கொள்ள நேற்று பிரதமர் நரேந்திர மோடியை சந்தித்த முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் அதற்கென அவசர சட்டம் ஒன்றை தமிழக அரசு இயற்றும் என இன்று அறிவித்துள்ளார்.
தமிழக மக்கள் மட்டுமல்லாமல் உலகத்தில் வாழ்கின்ற அத்துறை மக்களுடைய விருப்பத்திற்கு ஏற்றபடி நாளை அல்லது நாளை மறுநாள் அவசர சட்டம் என்ற மகிழ்ச்சியான செய்தியை வரும். உறுதியாக தமிழகத்தில் ஜல்லிக்கட்டு நடைபெறும். மாணவர்களும் இளைஞர்களும் எதிர்பார்த்த அந்த வாடிவாசல் விரைவில் திறக்கப்பட்டு ஜல்லிக்கட்டு காளைகள் துள்ளி குதித்து வெளியே வரும் என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன். உங்கள் விருப்பப்படியே அது நடக்கும்.
இந்த நிலையில் தமிழக அரசின் அவசர சட்டத்திற்கு மத்திய சுற்றுச்சூழல் மற்றும் வனத்துறை அமைச்சகமும் சட்ட அமைச்சகமும் தங்களது ஒப்புதலை வழங்கியுள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. தற்போது அந்த சட்ட முன்வரைவு மத்திய உள்துறை அமைச்சகத்திற்கு அனுப்பப்பட்டுள்ளது. இன்னும் இரண்டொரு நாட்களில் ஜல்லிக்கட்டு போட்டிகள் நடைபெறும் என முதலமைச்சர் அறிவித்திருந்தாலும் மாநிலம் முழுவதும் போராட்டத்தில் ஈடுபட்டு வருபவர்கள் தங்கள் போராட்டங்களை தொடர்ந்து வருகின்றனர். ஜல்லிக்கட்டு போட்டிகள் நடக்க ஆரம்பித்த பிறகே தங்கள் போராட்டத்தை விலக்கிக் கொள்வோம் என்று அவர்கள் கூறியுள்ளனர். ஜல்லிக்கட்டுக்கு ஆதரவாக சென்னை மெரினா கடற்கரையில் திரண்டிருந்தவர்களிடம் இது குறித்து கேட்டபோது, என்று தெரிவித்தனர். இதற்கிடையில் இன்று ஜல்லிக்கட்டு போராட்டங்களுக்கு ஆதரவாக தமிழ்நாட்டிலும் புதுச்சேரியிலும் முழு அடைப்பு போராட்டத்திற்கு அழைப்பு விடுக்கப்பட்டது. தமிழகத்தில் பல மாவட்டங்களில் பள்ளிக்கூடங்கள் கல்லூரிகளுக்கு விடுமுறை அறிவிக்கப்பட்டிருக்கும் நிலையில் மாநிலம் முழுவதும் இந்த முழு அடைப்பின் காரணமாக கடைகள் பெரும்பாலும் அடைக்கப்பட்டிருந்தன. அரசு போக்குவரத்துக் கழக பேருந்துகளும் ரயில்களும் வழக்கம் போல இயங்கின. திரையரங்குகளில் காலை மற்றும் மதிய காட்சிகள் ரத்து செய்யப்பட்டன. இந்த போராட்டங்களுக்கு ஆதரவாக திமுக இன்று தமிழகத்தின் அனைத்து மாவட்டங்களிலும் ரயில் மறியல் போராட்டங்களை நடத்தியது. மதுரையில் ஜல்லிக்கட்டு போராட்டக்காரர்கள் வைகை நதி மீதி இருக்கும் ரயில் பாலத்தை மறித்திருப்பதால் கடந்த இரண்டு நாட்களாக இரண்டு ரயில்கள் பாதி வழியில் நிற்கின்றன. மேலும் மதுரைக்கான ரயில் சேவை முடங்கியுள்ளது. மதுரைக்கு செல்லும் ரயில்கள், மதுரை வழியாக செல்லும் ரயில்கள் பல ரத்து செய்யப்பட்டுள்ளன. மதுரை விமான நிலையம் முன்பாக போராட்டங்கள் நடைபெற்றதால் பயணிகள் விமான நிலையத்திற்குள் செல்ல முடியவில்லை. இதனால் விமானங்கள் புறப்படுவதில் தாமதம் ஏற்பட்டது. சென்னையின் மெரினா கடற்கரை, மதுரை தமுக்கம் மைதானம், கோயம்புத்தூர் அண்ணாநகர் இணைப்பு சாலை, நெல்லை வவுசி மைதானம், மதுரை அலங்காநல்லூர் ஆகிய இடங்களில் பெரும் எண்ணிக்கையில் போராட்டக்காரர்கள் நான்காவது நாளாக இன்றும் திரண்டுள்ளனர். இன்று சென்னையில் போராட்டக்காரர்களுடன் இணைந்து கொள்வதற்காக லட்சக்கணக்கான பொதுமக்கள் மெரினாவை நோக்கி சென்றதால் கடற்கரையை நோக்கி செல்லும் சாலைகள் அனைத்தும் முடங்கின. மேலும் அம்மாதிரியான கூட்டங்களில் இருந்த சிலர் சாலைகளில் செல்பவர்களின் மீது தண்ணீர் பாட்டில்களை கொண்டு எறிவது, ஆபாச சொற்களை பேசுவது போன்ற செயல்களிலும் ஈடுபட்டனர். சேப்பாக்கத்திற்கு அருகில் சிலர் திடீரென பறக்கும் ரயில் சேவையின் ரயில்களை நிறுத்தினர். தமிழக அரசு அவசர சட்டம் கொண்டு வரும் பட்சத்தில் ஜல்லிக்கட்டு நடக்கக்கூடும் என்பதால் மதுரை மாவட்ட ஆட்சியர் வீரராகவராவ் அலங்காநல்லூரில் ஜல்லிக்கட்டு நடக்கும் இடத்தை இன்று பார்வையிட்டார்.
முரளிதரன், ஜல்லிக்கட்டு நடத்த வேண்டும் என்றும் பீட்டா அமைப்பை தடை செய்ய வேண்டும் என கோரியும் ஆயிரக்கணக்கான இளைஞர்கள் தமிழகத்தில் கடந்த ஒரு வார காலமாக போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இதுகுறித்து பீட்டா அமைப்பு சார்பாக அரசுடன் தொடர்பு கொள்ளும் அதிகாரி நிகுந்த் சர்மா பிபிசி தமிழுக்கு அளித்த பேட்டியின் தொகுப்பு இது. ஜல்லிக்கட்டு நடத்த வேண்டும் என்றும் பீட்டா அமைப்பை தடை செய்ய கோரியும் ஆயிரக்கணக்கான இளைஞர்கள் தமிழகத்தில் கடந்த ஒரு வார காலமாக போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். தமிழகத்தில் தன்னெழுச்சியாக திரண்டுள்ள ஜல்லிக்கட்டு போராட்டக்காரர்கள் பீட்டாவை தடை செய்ய வேண்டும் என்று கோருகிறார்கள். இதுகுறித்து பீட்டா அமைப்பின் சார்பாக அரசுடன் தொடர்பு கொள்ளும் அதிகாரி நிகுந்த் சர்மாவிடம் கேட்டபோது, வாயிலா ஜீவன்களுக்காக நாங்கள் பேசுவது அவ்வளவு பெரிய குற்றமா? 2014 உச்சநீதிமன்றத்தின் தீர்ப்பை அடுத்து ஜல்லிக்கட்டுக்கு மட்டும் தடை வரவில்லை. மகாராஷ்டிரா, பஞ்சாப், ஹரியானா, கர்நாடகா போன்ற மாநில பிரபலமாக இருந்த காளைகளை கொண்டு நடத்தப்படும் விளையாட்டுகள் தடுத்து நிறுத்தப்பட்டன. காளை சண்டை முழுவதுமாக தடை செய்யப்பட்டு விட்டது என்றார். இந்திய கோவில்களில் யானைகள் உள்ளன என்ற கேள்விக்கு அவர்,
தென்னிந்தியாவில் உள்ள கோவில்களில் சபரிமலை அல்லது எந்த விதமான கோவில்களிலும் யானைகளை பயன்படுத்த கூடாது என்று கோரி நாங்கள் வழக்கு ஒன்றை நடத்தி வருகிறோம். தற்போது அறிவியல் தொழில்நுட்பம் முன்னேறியுள்ளது. இந்திய ராணுவத்தில் மோப்ப நாய்களுக்கு பதிலாக ரோபோக்களை பயன்படுத்தலாம்.
ஜல்லிக்கட்டு மீதான தடை தொடர்ந்தால் நாட்டு ரக காளைகள் அழிந்துவிடும் என்று போராட்டக்காரர்கள் தெரிவிக்கின்றனர். இந்த கேள்வியை அவர் முன் வைத்த போது அவர், தமிழகத்தில் உள்ள விவசாயிகள் அதிக பால் உற்பத்தி வேண்டும் என்பதற்காக கலப்பின பசுக்களை அதிக எண்ணிக்கையில் பயன்படுத்துகின்றனர். அதனால் நாட்டு ரக காளை இன மாடுகளின் எண்ணிக்கை குறைந்துவிட்டது என 1997 முதல் 2003 வரையிலான கால்நடை கணக்கெடுப்பு தெரிவிக்கின்றது. 2006 நாங்கள் நடத்திய கருத்தரங்கில் பேசிய தமிழ்நாடு கால்நடை மருத்துவ பல்கலைக்கழகத்தைச் சேர்ந்தவர்கள் விவசாயிகளின் உழவு செய்யும் முறையில் மாற்றம் ஏற்பட்டுள்ளதால் தான் நாட்டு ரக காளை மாடுகளின் எண்ணிக்கை குறைந்துவிட்டது என்று தெரிவித்தனர் என்றார்.
பீட்டா அமைப்பு சார்பாக நிகுஞ்ச் சர்மா பிபிசி தமிழுக்கு அளித்த பேட்டியாது. செய்தி அரங்கம் தொடரும்.
நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிபிசி தமிழோசை.
அடுத்ததாக ஒரு இந்திய செய்தி. கர்நாடகாவைச் சேர்ந்த ஒரு தனிநபர் தொடுத்த வழக்கில் தேவாலயங்களில் அளிக்கப்படும் விவாகரத்தை சட்டரீதியாக ஏற்றுக்கொள்ள முடியாது என உச்சநீதிமன்றம் தெரிவித்துள்ளது. இதுகுறித்து கத்தோலிக்க பாதிரியார் தேவசகராஜிடம் கேட்டேன்.
சர்ச்சி வந்து ஒரு அவங்களுக்குரிய ஒரு கோர்ட் இருக்குது, ஒரு வழக்கு வழக்காடு மட்டும் அவங்களுக்குள்ள இருக்குது. அதுல என்னன்னாக்கா ஒரு திருமணம், கோயில்ல திருமணம் நடந்த பிற்பாடு அவங்களுக்கு கொடுக்கறது வந்து டிவோர்ஸ் கிடையாது, அதாவது விவாகரத்து திருமண முறிவு கிடையாது, மாறாக அன்னல்மெண்ட் என்று சொல்லப்படுகிறது. அன்னல்மெண்ட் என்றால் அந்த நடந்த திருமணத்துல ஏதோ ஒரு குறை இருக்கிறது என்று நடந்த திருமணம் செல்லாது என்று அறிவிப்பார்கள். ஆகவே இது வந்து டிவோர்ஸ் கொடுக்கிற ஒரு கோர்ட்டாக இல்லாமல் நடந்த திருமணம் ஏதோ விதத்துல குறை இருக்கு என்று அவர்களை பிரித்து விடுவார்கள். அந்த அது வந்து கட்டாயம் வந்து சிவில் கோர்ட் கட்டுப்படுத்தாது. திருச்சபை அதை எதிர்பார்க்கவில்லை. திருச்சபை ஒரு திருமணம் செல்லாது என்று அறிவித்ததை ஒரு நீதிமன்றம் அதை அங்கீகரிக்க வேண்டும் என்று திருச்சபை ஒருபோதும் எதிர்பார்ப்பதில்லை. இதுதான் திருச்சபையினுடைய நிலைப்பாடு.
இந்த உச்சநீதிமன்றத்தினோட தீர்ப்பை வந்து திருச்சபைகள் வந்து ஏற்றுக்கொள்கிறதா?
ஆமா ஆமா, இது ஏற்கனவே இருக்கிறது தான். இது ஒரு பெரிய ஏற்றுக்கொள்ளதுனா பெரிய பாதிப்பை ஏற்படுத்துவதில்லை. இது ஒரு தனிநபர் வழக்காளர் நீதி உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்திருந்தார். திருச்சபை கொடுப்பதை நீதிமன்றம் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று இது திருச்சபை எந்த விதத்தில் இது கோரிக்கை இதுவரை வைக்கவில்லை. இது தனிநபருடைய கோரிக்கையாக இருந்தது. தனிநபருடைய கோரிக்கை நிராகரிக்கப்பட்டிருக்கிறது. திருச்சபை எப்பொழுதுமே இதை பெரியதாக ஒரு எதிர்பார்க்கவில்லை. ஏனென்றால் திருச்சபை கொடுப்பது விவாகரத்து அல்ல, மாறாக நடந்த திருமணம் செல்லாது என்று அறிவிப்பதுதான் திருச்சபையினுடைய நிலைப்பாடாக இருந்திருக்கிறது இதுவரை.
கத்தோலிக்க பாதிரியார் தேவசகாயராஜ். அடுத்து இலங்கை கண்ணோட்டம். HIV நோயால் பாதிக்கப்பட்டுள்ள விமான சேவை ஊழியரை ஸ்ரீலங்கன் விமான நிறுவனம் பணி நீக்கம் செய்துள்ளதாக எழுந்துள்ள வழக்கில் உச்சநீதிமன்றம் விசாரணை நடத்த உத்தரவிட்டுள்ளது. இதுகுறித்த செய்தி தொகுப்பை தருகிறார் KS உதயகுமார்.
HIV நோயினால் பாதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்து விமான சேவை ஊழியர் ஒருவரை சேவையிலிருந்து நீக்கியதன் மூலம் ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் விமான நிறுவனம் அடிப்படை உரிமைகளை மீறியுள்ளதா என்பது குறித்து விசாரணையொன்றை மேற்கொள்ள உச்சநீதிமன்றம் அனுமதி வழங்கியுள்ளது. கடந்த அக்டோபர் மாதம் தான் ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் விமான நிறுவனத்தில் சேவையில் சேர்ந்து கொண்டதாக மனுதாரர் நீதிமன்றத்தில் தெரிவித்தார். தான் HIV நோயினால் பாதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்து சேவையிலிருந்து நீக்குவதற்கு சம்பந்தப்பட்ட நிறுவனம் நடவடிக்கைகளை மேற்கொண்டதாக தெரிவித்த மனுதாரர் இதன் மூலம் அரசியல் சாசனத்தின் கீழ் அங்கீகரிக்கப்பட்டுள்ள மனித உரிமைகள் மீறப்பட்டுள்ளதாக நீதிமன்றத்தில் குற்றம் சாட்டினார். கருத்துக்களை ஆராய்ந்த தலைமை நீதிபதி ஸ்ரீபவன் இந்த நடவடிக்கையின் மூலம் ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் நிறுவனம் மனித உரிமைகளை மீறியுள்ளதா என்பது குறித்து விசாரணையொன்றை மேற்கொள்வது அவசியம் என்று தெரிவித்தார். இதன்படி மனு மீதான விசாரணை எதிர்வரும் மே மாதம் 30 திகதி நடைபெறும் என்று தெரிவித்த நீதிபதி அன்றைய தினத்துக்கு முன்னர் ஆட்சேபனைகள் இருக்குமானால் அதனை சமர்ப்பிக்குமாறு ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் நிறுவனத்துக்கு உத்தரவிட்டார். இந்த தீர்ப்பு குறித்து கருத்துக்களை தெரிவித்த மனுதாரர் சார்பில் ஆஜரான வழக்கறிஞர் திஷ வீரகொட HIV நோயினால் பாதிக்கப்பட்ட ஒருவர் தனது உரிமைகளை காக்குமாறு வலியுறுத்தி நீதிமன்றம் முன் வந்த முதல் தடவை இதுவென்று தெரிவித்தார். தாங்கள் முகம் கொடுக்கும் அநீதிகளை எதிர்த்து போராட HIV நோயினால் பாதிக்கப்பட்டோர் முன்வர தயக்கம் தெரிவிப்பதாக கூறிய வழக்கறிஞர் வீரகொட சட்டத்தின் உதவியை நாடுவதன் மூலம் அவர்களது உரிமைகளை காக்க முடியும் என்று மேலும் தெரிவித்தார்.
இலங்கை கொழும்பு நீதிமன்ற செய்தியாளர் KS உதயகுமார் வழங்கிய இந்த செய்தி தொகுப்புடன் இன்றைய நிகழ்ச்சியை நிறைவு பெறுகிறது. மீண்டும் நாளை வழக்கம் போல் சந்திப்போம். அதுவரை எமது இன்றைய நிகழ்ச்சியையும் கடந்த ஒருவார கால நிகழ்ச்சிகளையும் நேயர்கள் bbctamil.com என்ற இணையதளம் வழியாகவும் ஃபேஸ்புக், ட்விட்டர் உள்ளிட்ட சமூக வலைதளங்கள் வழியாகவும் கேட்கலாம். நிகழ்ச்சி குறித்த உங்களது கருத்துக்களை எமது உள்ளூர் அஞ்சல் முகவரிகளான BBC அஞ்சல் பெட்டி எண் 6013 அசோக் நகர் சென்னை மற்றும் இலங்கை நேயர்கள் BBC அஞ்சல் பெட்டி எண் 654 கொழும்பு ஆகிய முகவரிகளுக்கும் எழுதலாம். உங்கள் கருத்துக்கள் நேயர் நேயரம் பகுதியில் இடம்பெறும். வணக்கம் நேயர்களே.